दौत्यं कुर्वन्न नन्था निजरुसिरथनुर्दर्शयन् दिव्यदृष्टे गीता तत्त्वोपदेशात् रणमुगविजयस्यासरन् सारदित्वं नीत्वा कैलासमेनं पशुमदिमुहतो दाभयित्वास्त्रामस्मै भीमेनाबात्यदुष्टं क्षितिपदिमहरोत् தர்மராஜம் தமீடே. பாண்டவர்களுக்காக தூது சென்றவரும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக திகழ்ந்தவரும் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்து தனது திவ்யமான மிகப்பெரிய விண்ணும் மண்ணும் எங்கும் பறந்ததான முதல் இடை கடை தெரியாத பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுத்து அதை காண்பதற்கு தக்கதான தெய்வீக கண்களை அர்ஜுனனுக்கு கொடுத்தவரும் சொப்பன நிலையிலேயே அர்ஜுனனை கைலாயத்திற்கு கூட்டிச் சென்று ஈஸ்வரன் மூலமாய் பாசுபதாஸ்திரம் கிடைக்கும்படி செய்தவரும் எல்லா கொடியவர்களையும் பீமசேனன் மூலமாய் சம்ஹரித்து தர்மபுத்திரரை சக்கரவர்த்தியே ஆக்கியவருமான அந்த ஸ்ரீகிருஷ்ணர் நம்மை காப்பாற்றட்டும்.
பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவி கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு அளித்த கிருஷ்ண சாரித்ய மஞ்சரியில 26வது ஸ்லோகம் நாம பார்க்க இருக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா மகாபாரதம் முழுவதையும் ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னா அது மிகையாகாது. மகாபாரதம்ங்கிறது எவ்வளவு பெரிய கிரந்தம், அந்த கிரந்தத்தை அப்படியே உள்ளடக்கி எப்படி கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு எப்பவெல்லாம் துன்பம் நேரும் போது தக்க ஆலோசனை கொடுத்து அதிலிருந்து எப்படி அவளை காத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல ராகவேந்திர சுவாமிகள் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கிறார். பாருங்க, பாண்டவர்களுக்கு அந்த தியூத விளையாட்டுனால இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது யுத்தம் வேண்டாம் நாம் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களுக்காக சாக்ஷாத் பகவானே இறங்கி கௌரவனுடைய சபைக்கு போய் அஞ்சு ராஜ்யம் அஞ்சு ஊர் கொடு அப்படின்னு கேட்டான், அஞ்சு கிராமம் கொடுன்னு கேட்டான், அஞ்சு வீடு வீடு கொடுன்னு கேட்டான். பகவான் கிருஷ்ணன் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து இவ்வளவு தூரம் இறங்கி சேவை செய்யணுங்கிறது இல்லை, ஆனா இது நமக்கு என்ன காமிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு பக்தனா இருந்தா அவனுக்காக நான் எந்த வேளையினாலும் கௌரவம் பார்க்காமல் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நீதி நமக்கு தெரியுது. பார்த்தீங்களா, ஊசி முனை அளவு நிலமும் தரமாட்டேன் அப்படின்னு துரியோதனன் சொன்ன உடனே வேற வழியே இல்லை, மகாபாரத போர் நடந்தே ஆகணும். ஏன்னா கிருஷ்ணனுடைய அவதாரமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துஷ்டர்களை அழிக்கணும், அவ்வளவுதான், நல்லவர்களை காப்பாற்றணும். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விரிவான விருத்தாந்தம். அந்த காலத்துல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு யுகத்திலையும் ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு. கிருத யுகத்துல எப்படி இருந்துச்சுன்னா தேவலோகம் அசுரலோகம் அப்படின்னு இருந்துச்சு. சரி, அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரேதா யுகம், ஒரே லோகத்துல இந்த பக்கம் ராமன் அந்த பக்கம் ராவணன், ஒரே லோகம் தான், நல்லவா ஒரு பக்கமும் கெட்டவா ஒரு பக்கமும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாவது யுகத்துல இருந்துச்சு. மூணாவது யுகமா இருக்கக்கூடியது துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்துல எப்படி இருந்துச்சுன்னா ஒரே குடும்பத்துல நல்லவாளையும் படைச்சு கெட்டவாளையும் படைச்சு பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் எந்த நிலையிலும் அந்த தர்மத்தை வழுவாது எப்படி நின்றாங்களோ அந்த நேரத்துல கண்டிப்பா இறைவன் அவர்களை ஆட்கொள்வான் அப்படிங்கிற மிகப்பெரிய நீதி நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிரந்தம் மகாபாரதம். சமன்யல் கலியுகத்துல எப்படி இருக்கு, நல்லவா கெட்டவா அப்படின்னா நமக்குள்ளேயே ரெண்டும் வச்சுட்டான் ஆண்டவன். பாருங்க, எல்லாரும் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் ரொம்ப கெட்டவன் சொல்ல முடியாது. ஒரு நேரத்துல நாம நல்லவனா இருப்போம், ஒரே நேரத்துல நாமளே கெட்டவனா மாறுவோம். நமக்குள்ளேயே பல விதமான அந்த என்ன சொல்லுது குணங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான் அது கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. பாருங்க, போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு தேரோட்டியா சேவை செய்யக்கூடிய அந்த வேலையை யார் செய்யறான்னா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன். என்ன தெரியுங்களா, பக்தர்களுக்கு நான் சேவை செய்வேன். சரி, உடனே பகவானே சேவை செஞ்சா அந்த தேருக்கு பலமா மேல இருந்தது யார் தெரியுமா, அந்த கொடியிலே சாக்ஷாத் ஆஞ்சநேய சுவாமி இருந்து ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா, ஹரி எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தில் வாயு நான் இருப்பேன் அப்படின்னு கொடியில் ஹனுமந்தனாக பறந்து கொண்டிருந்தார். அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய கலக்கம், எதிரில் நிற்பவர்கள்லாம் யாரு சாமான்யவா, அவர்கிட்ட தான் நான் பாடத்தை படிச்சேன், சின்ன வயசுல இருந்து யாருக்கு நமஸ்காரம் பண்ணியே வளர்ந்தனா சாக்ஷாத் பீஷ்மர் முன்னாடி நிற்கிறார். வில்வித்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் போது எந்த ஆசிரியர்கிட்ட குருகுலத்துக்கு போய் பாடம் படிச்சனோ துரோணாச்சாரியார் நிற்கிறார். இவரை எதிர்த்து நான் எப்படி யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, கையெல்லாம் நடுங்க, தன்னுடைய ஆயுதத்தையே கீழே வச்சுட்டு இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, வெற்றியா, இதனால ஒரு தேசம் திரும்பி கிடைக்குமா, அந்த மாதிரி தேசம் எனக்கு வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைக்கு அர்ஜுனன் வந்தபோது வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார் தெரியுமா, அப்போ அவருக்கு சொன்னதே கீதா உபதேசம். சாமான்யம் இல்லைங்க, கீதையை சொல்லணும் அப்படின்னா 700 ஸ்லோகங்கள் உள்ளடக்கியது பகவத்கீதை. பகவத்கீதை நடந்த நிமிஷங்கள் கால நேரம் பார்த்தீங்கன்னா 30-40 நிமிஷம் அவ்வளவுதான். அந்த 40 நிமிஷத்துல உலகியல் தத்துவங்கள் அது அத்தனையும் ரொம்ப அருமையா விளக்கி கர்மயோகம் ஞான யோகம் எவ்வளவு அருமையான விளக்கங்கள், நிறைய எத்தனை கேள்விகள் அர்ஜுனன் கேட்கிறான், அத்தனைக்கும் சலைக்காம கிருஷ்ணன் சொன்ன பதில்கள் நீங்க ஆனந்தமா அதை ரசிக்க வேணும். இது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லாது, இங்க நடக்கிறது அப்படியே காட்சிப்படுத்தி யாரு சஞ்சயன் யாருக்கு சொல்லிட்டு இருக்கான், திருதராஷனுக்கு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ இங்க நடக்கிறது சாமான்யமா ஒரு கதாபாத்திரங்கள் சண்டை போடுது அதை தயவு செய்து அப்படி நினைக்க வேண்டாம். ஹம்ச அப்படின்னு கந்தர்வராஜனே திருதராஷன் சும்மா இல்லே, ஜெயத்ரதன் தான் இவனுடைய மாப்பிள. சரி, இவனுடைய தேரோட்டி அவன் யார் தெரியுமா, கவல்கணன். அந்த அவனுடைய பையனே சஞ்சயன். பாருங்க, அந்த சஞ்சயனுக்கு எப்படி அந்த குருக்ஷேத்திரத்துல நடக்கக்கூடிய அந்த போர் அது எப்படி இவனுக்கு அந்த திருஷ்டியில் கிடைத்தது அப்படின்னா, சாமான்யம் இல்ல, சஞ்சயன் தும்புரு அப்படிங்கிற கந்தர்வனுடைய அவதாரம் அவன், வேதவியாசனுடைய அனுகிரகத்தினாலே திவ்ய திருஷ்டியை பெற்று குருக்ஷேத்திரத்தினுடைய என்ன நடக்கதோ லைவ் கமெண்ட்ரி நேரில் பார்த்து திருதராஷனுக்கு சொன்னவன் யாருன்னா சஞ்சயன். நம் முன்னாடி இருக்கக்கூடிய கதாபாத்திரம் இல்லை எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்ஷாத் மேலே இருக்கக்கூடிய தேவான் தேவதைகளே அவதாரம் எடுத்து நம்ம முன்னாடி மிகப்பெரிய ஒரு விளையாட்டு பண்ணி தர்ம அதர்மத்துக்கு என்ன விதமான போட்டிகள் நடக்கணுமோ அதை கண்ணு முன்னாடி நிகழ்த்தி நீங்க எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் அதை சோதித்தாலும் கடைசியில் தர்மமே வெல்லும். யாரு தர்ம பக்கம் நிக்கிறாங்களோ அவனுக்கு என்னைக்குமே நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நிரூபித்தது இல்லையா. பாருங்க, இவ்வளவு பெரிய மகாபாரதம், அந்த மகாபாரதத்துக்கு உள்ள அடங்கின 700 ஸ்லோகங்களை கொண்டது பகவத்கீதை. சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய வாயிலிருந்து வந்த வந்த அழகியான வார்த்தைகள், அதுல இருக்கக்கூடிய ஞானங்கள், அந்த ஸ்லோகங்கள், அதனுடைய அர்த்தங்கள் எவ்வளவு தெளிவு. அர்ஜுனனுக்கு எவ்வளவு விதமான சந்தேகம் இருந்துச்சோ அப்ப அத்தனை சந்துக்களையும், ஏன்னா முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் பந்துக்கள், துரியோதனன் யாரு, சாக்ஷாத் அவனுடைய தம்பி அல்லவா, கூட பிறந்தவர்கள் கூட நம்ம யுத்தம் பண்ணணுமா, இவாளை எல்லாம் நான் கொன்னுட்டேன்னா நான் கொன்ன படி எனக்கு வருமே அப்படின்னு கேட்கிறான். உடனே கிருஷ்ணன் சிரிக்கிறான், அவனை என்னைக்குமே நீ கொல்ல முடியாது, ஆத்மா அப்படிங்கிறது என்னைக்கும் நித்தியம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்றான். ஏன்னா இந்த உடலைத்தான் கொள்ளலாமே தவிர அந்த ஆத்மாவை கொல்லும் அதிகாரம் வேற யாருக்கும் இல்லை அப்படிங்கிறான். உண்மைதானே? இப்ப பீஷ்மர் கீழே விழுந்தார் அப்படின்னா பீஷ்மரை நீ கொன்னியா, பீஷ்மர் இன்னொரு உருவம் எடுப்பார், வேறு பிறவி எடுப்பார், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்னுடைய சொத்து, அது அது மீண்டும் மீண்டும் பிறக்கும், அப்ப நீ கொன்னே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பூத உடலுக்கு துக்கம் உண்டாகுமே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விசனப்படுறான் அர்ஜுனன். அப்ப என்ன சொன்னான், நீதான் இவர்களை கொல்ல போகிறாய் என்கின்ற மமதையை விடு. பாருங்க, இந்த உலகத்துல ஒரு வெற்றியானாலும் ஒரு தோல்வியானாலும், அது வெற்றினா குதூகலப்படுறதும் தோல்வின்னா துவண்டு விழுகிறதும், இதெல்லாம் என்னால் ஆனது அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கிறவரையிலும் அந்த துக்கமும் சந்தோஷமும் நம்ம கிட்ட இருக்கும். எப்ப இந்த வேலைகள் எல்லாம் என்னால் ஆகிறது இல்லை, என்னுள் இருந்த பகவான் இதை நடத்துறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதோ, அப்பவே அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிற அந்த முடிவு பகவானை சேர்ந்ததே ஒழிய அந்த அதீத சந்தோஷமும் அதீத துக்கமும் நம்மளை வருத்தாது. இவ்வளவு பெரிய தத்துவம் அந்த போர்க்களத்தில் சாக்ஷாத் கிருஷ்ணன் கீதா உபதேசமா அர்ஜுனுக்கு சொல்லி, எந்தெந்த நேரத்தில் எப்பேற்பட்ட சக்திகள் உண்ட, யாரார எந்த விதத்தில் என்ன சொல்லுது, சூக்ஷமமா அவங்களை கையாளணும், போரிடணும், அவங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற சூத்திரதாரியா இருந்து செயல்பட்ட யாரு, சாக்ஷாத் கண்ண பரமாத்மா. அவர் இல்லைன்னா பாண்டவர்களால் வெல்ல முடியாது, உண்மையாது. அப்ப என்னாச்சு, மகாபாரத போர் முடிஞ்சு பீமசேனனே மூணில் இரண்டு பங்கு இருக்கக்கூடிய வீரர்களை கொன்றவன் சாக்ஷாத் யாரு, ஹனுமந்தன் இல்லையா, வாயுதேவருடைய அவதாரம் இல்லையா, ஒரு பக்கம் மத்தவாளை எல்லாம் தேரோட்டையாக இருந்து அர்ஜுனனுக்கு தைரியத்தை கொடுத்து யாராரை கொல்லக்கூடிய சூட்சுமத்தை சொல்ல பகவான் ஒரு பக்கம், சாக்ஷாத் வாயுதேவரே பீமசேனனாக அவதாரமாகி மூணில் இரண்டு பங்கு சேனையை தன் பலத்தால் கொன்ற பீமசேனன் ஒரு பக்கம். அப்ப என்னாச்சு, நல்லவர் பக்கம் வெற்றி, அந்த வெற்றியை தேடித்தந்தது சாக்ஷாத் கண்ண பரமாத்மா. பீமனுக்கு சக்தியையும் கொடுத்து கடைசியில பக்தர்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்களை, அந்த தர்மராஜனை அந்த ஆசனத்தில் சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர் யார், நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா. அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திரர் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அருமையா சொல்றார். ரொம்ப பெரிய விருத்தாந்தம் உள்ளே பகவத்கீதையே, மகாபாரதம், இது எல்லாத்தையும் ரெண்டையும் உள்ளடக்கி ஒரு ஸ்லோகத்துல மகனையர் சொல்லியிருக்கிறாருன்னா ராகவேந்திர சுவாமிகளுடைய மேன்மை மேன்மை தான். அவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ற யோகியத்தை இல்லை, இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறிய சிறிய விளக்கங்களை அவருடைய மகிமையால சொல்ல இது எத்தனைக்க படிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நடக்கிறது சாக்ஷாத் அவருடைய மகிமையினால அப்படின்னு சொல்லிட்டு, பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனுவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.